நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் ஓசை. மார்ச் மாதம் 28 தேதி திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். அனல் மின் நிலையங்களால் ஏற்படும் பாதகங்கள் குறித்து அறிய சம்பூர் பகுதி மக்கள் நுரைச்சோலைக்கு சென்று வந்துள்ளது குறித்த செய்தி.
உண்மையிலே கடற்கரையில் அந்த முயிர் குடாக்குள் இருந்து வள்ளத்தில் போய் சொல்லிக்கிற மக்களுக்கு எல்லாம் கடும் பாதிப்புகள் ஏற்படும். அதனால எங்களுக்கு அந்த அனல் நிலையம் தேவை இல்லை என்ற மாதிரிதான் எங்களுக்கு கருத்து.
தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து ஆராய நடைபெற்ற கூட்டம் குறித்து அமைச்சர் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் நேவானந்தா பிபிசியிடம் கூறியவை.
புதிய அரசு வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல ஆகுது. வந்தங்கிட்ட மக்கள் நீண்ட காலமாக எதிர்கொண்டு வர பிரச்சனைகளுக்குரிய தீர்வினுடைய போகாது.
லாகூர் குண்டுவெடிப்பில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இன்ன பிற செய்திகள் ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பிரதீபன் புனிதசீலன் மற்றும் சார்ல்ஸ் பீட்டர்.
பிரசல்ஸ் குண்டு தாக்குதலுடன் தொடர்பு பட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட ஃபைசல்சி என்ற நபர் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக பெல்ஜிய அரச வழக்கறிஞர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. அவருக்கு எதிராக போதுமான ஆதாரங்கள் நிரூபிக்கப்படாமையே இதற்கு காரணமாகும். இதேவேளை பிரசல்ஸில் கடந்த செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற தற்கொலை குண்டு தாக்குதல்களில் காயங்களுக்குள்ளானவர்களில் மேலும் 4 பலியாகியுள்ளதாக பெல்ஜியம் சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதனால் பலியானவர்களின் எண்ணிக்கை 35 உயர்வடைந்துள்ளது. பிரசல்ஸ் விமான நிலையத்தில் குண்டு வைத்த 3 சந்தேக நபரது புதிய வீடியோவை பெல்ஜியம் காவல்துறை வெளியிட்டுள்ளது.
பாகிஸ்தான் படையினர் அந்நாட்டின் பல பகுதிகளிலும் நடத்திய முற்றுகைகளின் போது பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆயுதங்களும் மீட்கப்பட்டுள்ளன. லாகூர் நகரில் உள்ள பூங்காவில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதலில் 70 அதிகமானவர்கள் கொல்லப்பட்ட சம்பவத்தை அடுத்து இந்த முற்றுகை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. தான் தனது குழந்தைகளாக பார்க்கும் சிறார்களை கொலை செய்த தீவிரவாதிகளை விரைவில் அழித்து ஒழித்து விடுவதாக பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார். தற்கொலை தாக்குதலில் காயமடைந்தவர்களை பார்ப்பதற்காக மருத்துவமனைக்கு சென்றிருந்த போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். பாகிஸ்தானில் வாழும் சிறுபான்மை மதத்தவர்களான கிறிஸ்தவர்களின் ஈஸ்டர் பண்டிகை தினத்தன்று கிறிஸ்தவர்களை இலக்கு வைத்து தாமே இந்த தாக்குதலை நடத்தியதாக தாலிபானிலிருந்து பிரிந்து சென்ற ஜமாத் உல் ஹரார் என்ற குழு தெரிவித்துள்ளது.
ஆப்கானிஸ்தானின் புதிய நாடாளுமன்ற கட்டடத் தொகுதி மீது தாலிபான்கள் ராக்கெட்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர். குறித்த தாக்குதலில் கட்டடம் ஒன்றின் ஜன்னல்கள் சிதறடிக்கப்பட்டுள்ளன. ஆனால் எவரும் பாதிப்பிற்கு உள்ளாகவில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நாட்டில் நிலைகுலைந்து போயுள்ள பாதுகாப்பு நிலைமை குறித்து ஆப்கான் உளவுத்துறை தலைமை அதிகாரி மக்கள் அவையில் பேச ஆயத்தமாகும் நிலையில் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. இந்தியாவினால் 90 அமெரிக்க டாலர்கள் செலவில் கட்டப்பட்ட இந்த நாடாளுமன்ற கட்டடத் தொகுதி டிசம்பரில் திறந்து வைக்கப்பட்டது.
துருக்கியிலிருந்து கிரேக்க தீவுகளுக்கு வரும் குடியேறிகளின் எண்ணிக்கை கடந்த சில தினங்களாக வீழ்ச்சியடைந்துள்ளது. அகதி தஞ்சம் கோருபவர்களின் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டால் அவர்கள் மீண்டும் துருக்கிக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட இணக்கப்பாட்டின் பின்னணியில் குடியேறிகளின் வருகையில் வீழ்ச்சி காணப்படுகிறது. துருக்கிக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இடையில் இந்த இணக்கம் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டது. இதனிடையே ஏகியன் கடற்பரப்பில் மோசமான காலநிலையும் காணப்படுவதாக கிரேக்கத்தின் லெஸ்போஸ் தீவில் உள்ள பிபிசி செய்தியாளர் தெரிவிக்கின்றார்.
இஸ்லாமிய அரசு என்று தம்மை அழைத்துக் கொள்ளும் அமைப்பின் கட்டுப்பாட்டிலிருந்த பழமையான பல்மைரா நகரை மீட்டதற்கு சிரிய நாட்டு ராணுவத்தை அதிபர் அசாத் பாராட்டியிருக்கிறார். கடந்த ஆண்டு பல்மைராவை கைப்பற்றிய IS அமைப்பு அங்கிருந்த உலக புகழ்பெற்ற பல தொல்பொருட்களை அளித்திருந்தது. ரஷ்ய வான்படைகளின் தாக்குதல்களும் சிரிய நாட்டு ராணுவத்தின் பல நாள் சண்டையும் இணைந்து இந்த நகரை IS அமைப்பிடமிருந்து மீட்டிருக்கிறது.
திருகோணமலை மாவட்டம் சம்பூர் பகுதியில் இந்திய உதவியுடன் அமைக்கப்படும் அனல் மின் நிலையம் பற்றிய கவலைகள் தொடர்கின்றன. அந்த மின் நிலையம் தமது சுற்றுச்சூழலையும் வாழ்வாதாரத்தையும் பாதிக்கும் என்று உள்ளூர் மக்கள் கூறுகின்றார்கள். இந்நிலையில் சம்பூரிலிருந்து 1 மக்கள் நுரைச்சோலையில் இயங்கி வரும் மற்றொரு அனல் மின் நிலையத்தையும் அதன் சுற்றாடுகளையும் பார்வையிட சென்றிருந்தது குறித்து நமது கிழக்கிழங்கு செய்தியாளர் உதயகுமார்.
திருகோணமலை மாவட்டம் மூதூர் கிழக்கு சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் புத்தளம் மாவட்டத்தில் அனல்மின் நிலையம் அமைந்துள்ள நுரைச்சோலை பகுதிக்கு இன்று நேரடியாக அழைத்துச் செல்லப்பட்டனர். திருகோணமலை மாவட்டம் பசுமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் இவர்கள் அங்கு அழைத்துச் செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இக்குழுவில் இடம்பெற்றிருந்த சம்பூர் பிரதேச மீனவர் சங்கத்தின் தலைவர் மயில்வாகனம் கிருஷ்ணபிள்ளை.
நாங்கள் போன நோக்கம் என்னன்னு சொன்னால், இந்த அனல் மின் நிலையத்தினால எங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும்ன்றது எங்களை கண்ணால காணணும், அங்க இருக்கிற மக்களிடம் கேட்டறியணும்ன்ற ஒரு நிலத்துலதான் நாங்க போனோம். நாங்க பயிர் இலங்கால தென்னை மரங்கள் எல்லாம் இலைகளெல்லாம் கருகி பாதிப்பான நிலையில் இருக்குது. கடற்தொழிலுமையிலே பாதிப்பு இருக்குது. அந்த கடலுக்கு அடியில் இருக்கிற அந்த பாறையில வந்து தங்குதுல மீன்கள், அந்த மீன்கள் ஒன்றும் இல்லையா இப்ப தங்களுக்கு? அதுலயும் நேவி அங்க கட்டுப்பாடு போட்டுக்கானா, நிலக்கரி இருக்கிற இடத்துல இருந்து கப்பல் அங்க இருந்து அதுல இருந்து 5 கிலோமீட்டர் கங்கால கிடைக்க, அதுல இருந்து 3 கிலோமீட்டர் கங்கால தான் தொழிலுக்கு போக சொல்லிச்சிருக்காங்க. அங்க போனாலும் மீன் இல்லையாம். அடுத்தது வேலை வாய்ப்பு என்று சொன்னார்களாம். வேலை வாய்ப்பு என்று சொல்லி அங்க ஒருத்தருக்கும் அந்த ஊர்ல உள்ளவருக்கு ஒருத்தருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கலையாம். வேற தங்கட பிரதேசத்துல தென் பகுதியில இருந்து ஆக்கில கொண்டு வந்து வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்களாம் என்று சொல்லி அந்த மக்களுக்கு எங்களிடம் கருத்து தெரிவிச்சது. ஒரு குறிப்பிட்ட ஆக்களுக்கு, தங்களுக்கு ஆதரவான ஆக்களுக்கு தான் நஷ்டம் கொடுத்திருக்காங்களா, மற்றவர்களுக்கும் கொடுக்கலையா என்று சொல்லி கன பிரச்சனை எல்லாம் மக்களுக்கு முன் கருத்தை முன் வச்சாங்க. அலமல் நிலையத்தால மக்களுக்கு உண்மையிலேயே ஒரு தாக்கம் ஏற்படும்ன்றது உண்மையிலேயே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு.
அனல் மின் நிலையத்தை உள்ளே சென்று பார்வையிட தங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றும் அவர் கூறுகின்றார்.
உள்ளுக்கு போக அனுமதி இல்ல, அந்த வெளியில நின்று கிட்ட நின்று பார்க்கலாம். கதிகளை எரிச்ச சாம்பல் ஒரு பக்கம் குமிச்சிருக்கிறாங்க, அது ஒரு எந்த ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையில அது கிடைக்குது. அந்த கச்சாங்காத்தி நிற்குமெண்டா ஊருக்குள்ள அந்த புகையில அடிக்கி ஊரெல்லாம் பறக்குமா அப்படி சொல்லி சொன்னாங்க. திருவண்ணாமலை மாவட்டத்துல எங்களை சமுத்திரத்தில் வந்து சொல்றாங்க என்னன்னு சொன்னா, வேலை வாய்ப்புகள் இருக்குது மக்களுக்கு சொல்றாங்க. இங்கே தண்ணிலேயே வந்து நாங்க மக்களிடம் கேட்டறிஞ்ச போது இந்த வேலை வாய்ப்பு எங்களுக்கு இருக்காது. இங்கன்னா காடு கட்டையும் வேலி கட்டையும் தான் எங்கடா கேடுப்பாங்க. உள்ளுக்குள்ள வேலை செய்யறதுக்கு தங்கட பிரதேசங்கள் இருந்து ஆக்கிரம் கொண்டு வந்து போட்டு வேலை செய்வாங்கன்னு சொல்லி நினைக்கிறோம். உண்மையிலே கடற்கொழியில அந்த முதிர் குடாக்குல இருந்து சொல்லி செய்யற வல்லத்துல போய் சொல்லி செய்யற மக்களுக்கு கடும் பாதிப்புகள் ஏற்படும். அதனால எங்களுக்கு அந்த அளவிலேயே தேவையில்லை என்ற மாதிரி தான் எங்களுக்கு இந்த கருத்து இருக்கு
என்றும் குறிப்பிட்டார் சம்பூர் பிரதேச மீனவர் சங்கத்தின் தலைவர் மயில்வாகனம் கிருஷ்ணபிள்ளை.
நமது கிழக்கிழங்கு செய்தியாளர் உதயகுமார். இலங்கையில் தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் மற்றும் அதற்கான தீர்வுகள் குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பை தவிர்ந்த சில தலைவர்கள் நேற்று இரவு கொழும்பில் சந்தித்து பேசியுள்ளார்கள். இந்த கூட்டத்தில் பேசப்பட்டது குறித்து அதில் கலந்து கொண்ட இபிடிபி கட்சியின் தலைவர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களிடம் பேசினார் நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
தமிழ் மக்கள் எதிர்கொள்ளுகின்ற நாலாந்த அரசியல் உரிமை பிரச்சனைகள் தொடர்பாக ஒரு பொது நிலப்பாட்டை எட்டுறதும், யதார்த்த ரீதியான அணுகுமுறையும் எவ்வாறு கொண்டிருக்கலாம் என்பது தொடர்பான ஒரு கலந்துரையாடலாம் நடைபெற்றதை ஒழிய யாருக்கும் மாற்றாகவோ யாருக்கும் போட்டியாக தொடங்க வேணும் என்ற நோக்கத்துல இல்லை. என்றால் இந்த புதிய அரசு வந்து கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல ஆகுது. எங்கட மக்கள் நீண்ட காலமாக எதிர்கொண்டு வர பிரச்சனைகளுக்குரிய தீர்வினுடைய வேகம் போகாது. அப்ப அரசாங்கத்தோட இதோ சம்பந்தமாக கலந்துரையாடுவதற்கு முக்கியமாக வந்து ஒரு பொது நிலையை எட்டுறதும், யதார்த்த பூர்வமா இந்த பிரச்சனைகளை கையாள்றதும் தான் இதனுடைய நோக்கமையோடைய வேறு ஒன்றும் இல்லை. இந்த எண்ணங்களை கொண்டவர்கள் தனித்தனியாகவும் கூட்டாகவும் கழிச்சதனுடைய விளைவாகத்தான் அது அழைக்கப்பட்டது.
பொது நிலைப்பாட்டுல குரல் கொடுக்கிறதுக்காக நீங்கள் எல்லாரும் கூடி பேசினதாக சொன்னீங்க.
குரல் கொடுக்கிறது மாத்திரமே இல்ல, அது செயல்பூர்வமாக்குறது தான் அந்த பிரதான நோக்கம். புதிய ஆட்சி நல்ல எண்ணங்களோட நல்ல கொள்கைகளை முன்வைத்து வந்திருந்தாலும் தமிழருடைய தரப்புல அது சரியாக எடுத்து சொல்லப்படவில்லை, அது சரியாக அணுகப்படவில்லை என்ற ஒரு குறைபாடு ஒரு ஆதங்கம் ஒன்று இருக்குது. அதனுடைய நிமித்தம் தான் இவ்வாறான ஒரு அமைப்பொன்றை ஏற்படுத்தி அதன் ஊடாக மக்கள் நலன் சார்ந்த நடைமுறைக்கு கொண்டு வரதுதான் முக்கியம்.
அப்ப இது தொடர்பாக நீங்க தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் தொடர்பு கொண்டிருக்கிறீங்களா?
தமிழ் தேசிய கூட்டமைப்போடு மாத்திரமல்ல, இது பரந்துபட்டதாக இருக்கும்
உரையாடியவர் நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். மஹிந்த ராஜபக்சவின் சகோதரரும் முன்னாள் அமைச்சருமான பசில் ராஜபக்ஷ தன்னை கைது செய்யக்கூடாது என்று கோரிய மனு மீது இலங்கை உச்சநீதிமன்றம் எவ்விதமான தீர்ப்பையும் வழங்கவில்லை என்று கூறுகின்றார் கொழும்பிலுள்ள பிபிசியின் செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
தன்னை கைது செய்வதை தடை செய்யும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்ஷ தாக்கல் செய்துள்ள அடிப்படை உரிமை மீறல் மனு சம்பந்தமாக உச்ச நீதிமன்றம் இன்று தீர்ப்பொன்றை வழங்கவில்லை. இந்த வேண்டுகோளை முதலில் மஜிஸ்ட்ரேட் நீதவான் முன் சமர்ப்பிக்க வேண்டுமென்று தெரிவித்த தலைமை நீதிபதி ஸ்ரீபவன் சம்பந்தப்பட்ட விடயத்தை நேரடியாக உச்சநீதிமன்றம் முன் கொண்டு வருவதை அனுமதிக்க முடியாதென்று தெரிவித்தார். அப்போது பெசில் ராஜபக்ஷ சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கருத்துக்களை தெரிவித்த போது அரச சொத்துக்களை பாதுகாக்கும் சட்டத்தின் கீழ் பெசில் ராஜபக்ஷ கைது செய்யப்பட்டால் அவருக்கு பிணை வழங்க மஜிஸ்ட்ரேட் நீதவானுக்கு அதிகாரங்கள் இல்லாதமை காரணமாகவே தாங்கள் உச்சநீதிமன்றத்தை நாடியதாக தெரிவித்தார். ஆனால் இந்த கருத்துக்களை நிராகரித்த தலைமை நீதிபதி அரச சொத்துக்களை பாதுகாக்கும் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படும் சந்தேக நபர்களுக்கு பிணை வழங்க மஜிஸ்ட்ரேட் நீதவானுக்கு அதிகாரங்கள் இருப்பதாக தெரிவித்தார். அதன் பின்னர் தடையுத்தரவுகளை பிறப்பிக்க மறுத்த நீதிமன்றம் வழக்கு விசாரணையை எதிர்வரும் ஜூலை மாதம் 8ஆம் தேதி வரை ஒத்திவைக்க தீர்மானித்தது. அரச நிதி மோசடி சம்பந்தமாக போலீசார் தன்னை கைது செய்வதற்கு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ள பெசில் ராஜபக்ஷ அதனை தடை செய்யும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளார். இதேவேளை கடந்த ராஜபக்ஷ ஆட்சிக் காலத்தில் கொழும்பில் வைத்து பல்கலைக்கழக மாணவர்கள் மீது போலீசார் மேற்கொண்ட தாக்குதலின் மூலம் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதா என்பது குறித்து விசாரணையொன்றை மேற்கொள்வதற்கு உச்சநீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியது. இவ்வாறான சம்பவங்களை பாரதூரமாக அவதானித்து செயற்படுமாறு அரச தரப்பின் வழக்கறிஞருக்கு உத்தரவிட்ட நீதிபதி இதனை விசாரிப்பது அவசியம் என்றும் தெரிவித்தார்.
கொழும்பிலிருந்து பிபிசியின் கே எஸ் உதயகுமார் செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
லாகூரில் நேற்று இடம்பெற்ற தற்கொலை குண்டு தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இதுகுறித்த பிபிசியின் செய்திக்குறிப்பு தமிழில் சார்ல்ஸ் பீட்டர்.
பாகிஸ்தான் லாகூர் நகரின் சிறுவர் பூங்காவில் மேற்கொள்ளப்பட்ட தற்கொலை தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை 70 தாண்டியுள்ளதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்த சிறார்களில் சுமார் 30 பேர் கொல்லப்பட்டனர். கிறிஸ்தவர்களின் ஈஸ்டர் பண்டிகை தினமான நேற்று இந்த பூங்கா சிறார்களால் நிரம்பியிருந்த போது அங்கு வந்த தற்கொலை குண்டுதாரி ஒருவர் தாக்குதலை நடத்தியுள்ளார். கிறிஸ்தவர்களை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட போதிலும் முஸ்லிம் மக்களே அதிகமாக உயிரிழந்துள்ளனர் என பிபிசி செய்தியாளர் தெரிவித்துள்ளார். பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தைகள் தற்கொலை தாக்குதலில் சிக்கி தன் கண்முன்னேயே இரத்த வெள்ளத்தில் கிடந்தார்கள் என சம்பவத்தை நேரில் கண்டவர் பிபிசியிடம் கூறினார்.
வெடிகுண்டு சத்தம் கேட்கவே நான் ஓடி வந்து பார்த்தேன். சந்தோஷமாக இங்கு விளையாடிக் கொண்டிருந்த சிறார்கள் இரத்த வெள்ளத்தில் காணப்பட்டார்கள். நான் சுமார் 20 சிறார்களை ஆம்புலன்ஸ் வண்டிகளில் ஏற்றினேன். உடல் சிதறி உயிரிழந்த 3 சிறார்களை போலீஸ் வாகனத்தில் ஏற்றினேன்
என்றார் சம்பவத்தை நேரில் கண்டவர். நஸ்ரீன் என்ற பெண் தனது இரு மகள்மாரையும் விளையாடுவதற்காக நேற்றைய தினம் பூங்காவுக்கு அனுப்பி வைத்திருந்தார். ஆனால் அந்த இரு குழந்தைகளும் தற்போது உயிருடன் இல்லை.
எனது இரு மகள்மாரும் பூங்காவுக்கு விளையாடச் சென்றார்கள். இப்போது அவர்கள் உயிருடன் இல்லை. என் குழந்தைகள் மீது நான் உயிரையே வைத்திருந்தேன். அவர்கள் இப்போது உயிருடன் இல்லை
என்றார் நஸ்ரீன். இந்த தாக்குதலுக்கு தாலிபான்கள் உரிமை கோரியிருக்கின்ற நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய பலரை கைது செய்துள்ளதாக பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்துள்ளது.
செய்திக்குறிப்பை தந்தவர் சார்ல்ஸ் பீட்டர். உலக அளவில் சுற்றுச்சூழல் மாசடைவதால் ஆண்டொன்றுக்கு 50 அதிகமானோர் உயிரிழப்பதாக ஆய்வு ஒன்று தெரிவிக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் பிரதீபன் புனிதசீலன்.
சூழல் மாசு காரணமாக ஆண்டுதோறும் உயிரிழப்போரின் எண்ணிக்கை 50 அதிகமாகும். இதில் ஏராளமான உயிரிழப்புகள் நகரங்கள் மற்றும் பெருநகரங்களில் பதிவாவதாக ஆய்வு ஒன்று தெரிவிக்கிறது. சரித்திரத்தில் முதல் தடவையாக உலகம் மொத்த சனத்தொகையில் அரைவாசிக்கும் அதிகமானோர் நகரங்கள் மற்றும் பெருநகரங்களிலேயே வாழ்வதாக புள்ளி விவர தகவல்கள் தெரிவிப்பதுடன் அது தொடர்பில் மக்களுக்கு விழிப்புணர்வுகள் வழங்கப்படுகின்றன. வாகன புகை நகரங்களில் சூழல் பெருமளவில் மாசடைவதற்கு முக்கிய காரணமாக உள்ளது. மாசடைந்த வழியினை சுவாசிப்பதை முடிந்தவரை தவித்துக் கொள்வதன் மூலமாக இவ்வாறான தாக்கங்களை ஓரளவு தவித்துக் கொள்ள முடியும் என ஆய்வாளர்கள் அறிவுறுத்துகின்றனர். எமது நுரையீரலை பாதுகாத்துக் கொள்வதற்கு எவ்வகையான போக்குவரத்து முறையை பாவிப்பது சிறந்தது என்பது குறித்து ஆய்வு ஒன்றினை மேற்கொண்ட ஹாங்காங் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் கிறிஸ் உய் இது தொடர்பில் அனைவரும் விழிப்பாக செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார்.
ஹாங்காங்கில் ஒரே இலக்கை நோக்கி பயணித்த 3 குழுவினரை ஆய்வுக்கு உட்படுத்தினோம். மாசடைந்த காற்றை அதிகம் சுவாசித்தவர்கள் என்ற வரிசையில் டாக்ஸியில் சென்றவர்களுக்கு முதலிடம் கிடைத்தது. அடுத்த இடத்தில் பொது போக்குவரத்து சாதனங்களை பாவித்தவர்களும் 3வதாக நடைப்பயணமாக சென்றவர்களும் இனம் காணப்பட்டனர். நகரத்தின் மத்தியில் காணப்படும் வாகன நெரிசல்களே இதற்கு முக்கிய காரணமாக உள்ளது. நீண்ட காலத்தில் இது நுரையீரல் புற்றுநோய் போன்ற சுவாசம் சம்பந்தமான கடுமையான நோய்களுக்கு
என்றார் ஹாங்காங் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் கிறிஸ் உய்.
இந்தியாவில் நடைபெற்று வரும் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் மகளிர் பிரிவில் இன்று இலங்கை அணி தென்னாப்பிரிக்கா அணியை 10 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வென்றது. எனினும் இந்த இரு அணிகளும் அரையிறுதிக்கு முன்னேற முடியவில்லை. இந்த ஆட்டத்தில் முதலில் ஆடிய இலங்கை அணி 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 114 ஓட்டங்களை எடுத்தது. பின்னர் ஆடிய தென்னாப்பிரிக்கா 104 ஓட்டங்களை எடுத்தது. மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.